இறைவி. கார்த்திக் சுப்பராஜின் இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா, விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, அஞ்சலி, ராதாரவி ஆகியோரின் நடிப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த திரைப்படம். இத்திரைப்படம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் காரசாரமாக விவாதிக்கப்படுகின்றன. ஒரு சிலருக்கு இத்திரைப்படம் பிடித்திருப்பதாகவும் ஒரு சிலருக்கு இத்திரைப்படம் கலைப்படைப்பின் அலங்கோலம் என்றும் விமர்சிக்கப்படுகிறது. இத்திரைப்படம் வெளிவருவதற்கு முன்னரே இறைவி திரைப்படம் பெண்ணியம் பற்றி பேசப்படும் திரைப்படம் என்று இதன் இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜ் பல்வேறு இடங்களில் கூறியதால் எதிர்பார்ப்புகள் கூடியதோ என்று சிலரால் பார்க்கப்படுகிறது. இறைவி திரைப்படம் ஒரு மலக்கிடங்கு என்று விமர்சிக்கிறார் எழுத்தாளர் சாரு நிவேதிதா அவர்கள்.
இந்த படத்தை ஏன் நான் வந்து மலக்கிடங்கு அப்படின்னா கடுமையா சொன்னேன்னா, எனக்கு அவங்களோட வழியெல்லாம் தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவரு ஏதோ வளர்றாரு, இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. என் மேல வந்து கோபப்படுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் வந்து மோசமான படம் வந்து எடுக்கலாம், அது வந்து உத்தரவாதம் கிடையாது. நான் வந்து நானே இப்போ ஒரு படம் இயக்குனா கூட உலக சினிமாலாம் பார்த்துருக்கேன், அது இது வரைக்கும் தமிழ்ல வந்த குப்பையிலேயே ஆக குப்பையா கூட நான் ஒரு படம் எடுத்துடலாம். அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கும். அதனால கார்த்திக் சுப்பராஜோ அல்லது வேற யாரோ ஒரு மட்டமான ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு படம் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு பூரண உரிமை இருக்கு. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, நல்ல படமா கெட்ட படமாங்கிறதுலாம். ஆனா இந்த படத்தை ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, இதுல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு சமூக கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்கள் அல்லது வந்து நான் ஒரு பெரிய சொல்லாடலோட வர்றீங்க, ஒரு பெரிய நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு வர்றீங்க. என்னன்னா, நாங்க வந்து பெண்ணியம் பேச போறோம், இந்த படம் வந்து பெண்ணியம் பேசுது. எத்தனையோ பேட்டி அந்த படத்திலேயே வர்ற டைரக்டர் சூர்யா வந்து சொல்லுவாரு, எஸ் ஜே சூர்யா, நான் வந்து படம் பேசணும், நீ பேசக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தருக்கு புத்திமதி சொல்லுவாரு அவரு. ஆனா இந்த படத்துல கார்த்திக் சுப்பராஜ் நிறைய பேசிட்டாரு. இறைவிங்கிற பேரே இறைவன், அதோட பெண்பால்னு சொன்னாரு. ஆனா படம் பூராவுமே ஆண் பார்வையோட, ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து சொல்லியிருக்கு. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா, எதையும் எந்த நம்பகத்தன்மையுமே இல்லாம, உதாரணமா ஒரு பணம் பிரச்சனை வந்துருச்சு, 6 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒருத்தர் சொல்ற சிலையை திருடிக்கலாம் அப்படின்னு, இந்த பாபி சிங் தான், எஸ் கே சூர்யாவோட தம்பி. உடனே அப்பா சொல்றாரு, ராதா ரவி திருடிக்கப்பா, எதுக்கு? அவரு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு, ஒரு பெரிய கலைப்படைப்பை நம்ம வெளியில கொண்டு வரும்போது இன்னொரு கலைப்படைப்பை திருடுறதுல தப்பு இல்லை. அப்பவே எனக்கு இது ஒரு மலக்கிடங்குன்னு தோணுது. இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம், சிலை கடத்தல் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல அவனை வந்து ஒரு கிரிமினலா தான் நம்ம படத்துல காமிக்கணும். இந்த படத்துல எல்லாமே வந்து ஒரு ஒரு அப்படியே போற போக்குல போய் இந்த சிகரெட் வாங்கிட்டு வா, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி சிலை கடத்தல்னு இருக்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா வந்து படுது. இன்னொரு பார்த்தா அந்த ஃபெட்டிஷ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு அருவறுப்பு உணர்ச்சியை உண்டு பண்ற மாதிரியே வந்து
ஒரு ஆண்மகனின் பார்வையில் பெண் விடுதலை, பெண்கள் சுதந்திரம் என்ற ரீதியில் ஒரு ஆண் இயக்குனர் பெண்ணியம் குறித்து ஏதோ முயற்சி செய்து சொல்ல முனைந்ததற்கு முதலில் இப்படத்தின் இயக்குனரை பாராட்டிவிட்டு பின்னர் பாந்தமான முறையில் குறைகளை எடுத்துரைக்கலாம் என்று சொல்லுகிறார் எழுத்தாளர் குட்டிரேவதி அவர்கள்.
தன்னுடைய இறைவி படம் ஒரு பெண்ணிய படம்னு சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆண்கள் பார்வையில பெண்களினுடைய விடுதலைன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுறாங்களோ அதுதான் அந்த படத்துல வச்சிருக்காங்க. குறிப்பாக காதல், திருமணம், குடும்பம் இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிற பெண்களினுடைய சுதந்திரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க கற்பனை செய்யறாங்களோ, அவங்க கருதுகிறார்களோ, குறிப்பாக ஆண்கள் கருதுகிறார்களோ அதுதான் இதுல இந்த படத்துல முன் வச்சிருக்காங்க. இது ஆண்கள் வந்து பெண் விடுதலை என்று நம்புவது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இத வந்து முழுமையா பெண்ணியன்னு நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனா எந்த விதத்துல நம்ம இதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, திரைத்துறையில பெண்களை முதன்மையான கதாபாத்திரங்களாக வைத்து அதை ஒரு விவாதத்திற்கும் உரையாடலுக்கும் முன்வைக்கிற பட்சத்துக்கு மட்டும் இதை நம்ம அந்த அளவிலாவது இதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது தாண்டி பெண் விடுதல், பெண் உரிமை, பெண் கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற பட்சத்துல இது பெரிய விவாதத்திற்கும் உரையாடலுக்கும் உட்பட்டது. அப்புறம் ஆண்கள் வந்து ஏற்கனவே நமக்கு ஆண்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருப்பதனால், பெண் விடுதலை குறித்த குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கிறதுனால ஆண்கள் வந்து இந்த மாதிரி படைப்புகளோட வரும் பொழுது உடனே மறுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அப்பதான் அவங்களை அடுத்தடுத்த பயணத்திற்கு, பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு நம்ம கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு தொடக்க நிலை, ஒரு படைப்பாக்கம் அப்படி மட்டும்தான் நம்ம அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இத்திரைப்படத்தில் யதார்த்தத்திற்கு முரணாக கதாபாத்திரங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன, அதுவும் ஒரு காரணம் இத்திரைப்படத்தை நான் கடுமையாக விமர்சிப்பதற்கு என்கிறார் சாருணி வேதிதா.
அதாவது வாழ்க்கைக்கும் இந்த படத்துல இருந்த காமித்த காண்பிக்கப்பட்ட காட்சிகளுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே இல்லாம இருந்ததுங்க. இந்த மாதிரியான நான்சென்ஸ் தான் படத்தோட ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்த இன்டர்வல் வரைக்கும் இதுதான் இருக்கு. இந்த நான்சென்ஸ் சென்ஸே இல்லாத ஒரு விஷயம். அப்புறம் வந்து நீங்க இந்த எஸ் கே சூர்யாவோட கதாபாத்திரம் மாதிரி ஒரு மோசமான சித்தரிக்கப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது வந்து அதனாலதான் நான் இன்னொரு வரியும் எழுதினேன். ஒரு முத்தின பைத்தியக்காரர்கள் நிரம்பிய ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வந்து எல்லாருக்கும் மதுவையும் கொடுத்து இது பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு படத்தை பார்க்கும்போது.
நானே ப்ரொடியூசர், படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ற டென்ஷன்ல இருக்கேன். தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும், டிவில பார்த்தா நல்லா இருக்கும். சார் என் டிவிடி மட்டும்தான் இருக்கு, என் படம் நானே டிவிடில தான் பார்க்கணும்.
இவ்வாறு இந்த திரைப்படத்தில் பல குறைகள் இருந்தாலும் நிறைகள் சிலவும் உள்ளன என்று சொல்லுகிறார் குட்டி ரேவதி அவர்கள்.
இந்த படத்தின் நிறைகள் என்பது ஒரு எழுத்தாளர், ஒரு ஆண் படைப்பாளி பெண்ணிய படம் சொல்லி தான் அறிந்த அளவில் சில பெண் கதாபாத்திரங்களை முன்வைக்கிறது. அந்த மட்டும் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்களுக்கு வந்து பெண்ணியம், அவர்கள் அறிந்த பெண்ணியம் என்பது இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அளவுகோல் மாதிரி இருக்கு இந்த படம். அந்த அளவுல நம்ம அதை வந்து அங்கீகரிக்கணும், முற்றிலுமாக மறுக்காமல் அவர்கள் தரப்பில் இருந்து அவர்கள் பெண்ணை எப்படி, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஆண் வந்து நம்ம பெண் சார்ந்து எடுத்து வைக்கும் போது மறுத்தோம்னா இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும். அதனால ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணை படைத்து என்று முன்வரும் பொழுது முதலில் அதை ஏற்று அங்கீகரித்துக் கொண்டு பின்பு அதில் காத்திரமான விமர்சனத்தை நட்புணர்வுடன் வைப்பது ரொம்ப அவசியம். அப்பதான் நம்மளும் வந்து என்ன விரும்புறோம், என்ன சொல்ல விரும்புறோமோ, அது என்னென்னலாம் இழிவு இருக்கு, பெண் குறித்த இழிவு இருக்கு, பெண் குறித்த தவறான பார்வை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களோட திறந்த மனதோட உரையாட முடியும். சில வரிகள் பேசுறாங்க, இப்ப அஞ்சலி பேசுறாங்க இல்லையா, நான் அவனோட அவரோட படுத்தேனா ஜெகனோட படுத்தேனா படுக்கலையான்றத அவன்கிட்ட சொல்லவே போறது இல்லை அப்படின்னு, அந்த வகையில அது சரியான பதில். ஆனா அது அது ஒரு எல்லையோட முடிஞ்சிருக்கு, அது தாண்டி அதனுடைய அந்த அதனுடைய முழுமை கிடைக்க மாட்டேங்குது. சோ அப்ப வந்து அது ஒரு 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 குடும்ப பெண்ணினுடைய ஒரு குறுகிய எல்லையா, ஒரு ஆணினுடைய ஒற்றை கண்ணில பார்த்த ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப படத்தின் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை என்ன விஷயம் நடக்குதுன்னா, சாவிய வந்து குடுக்கிற மாதிரி பெண்கள் கையில கொடுத்துறாங்க, ஆனால் பூட்டுகள் எல்லாம் ஆண்கள் கதாபாத்திரங்களின் கைகளில் இருக்கிறது, அவர்கள் அந்த பூட்டை இறுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன ஆட்டம்னா, ஹைடன் சீக் மாதிரி, சாவி உங்க கையில தானே இருக்கு என்று சொல்லிக்கொண்டே பூட்டை தங்கள் கையில் வைத்துக் கொள்வது, அப்படியான உருவகத்தை படம் முழுக்க வச்சிருக்காங்க. அது கார்த்திக் சுப்புராஜின் அடிப்படையான மனநிலை, அவர் அந்த ஆண் மனநிலையிலிருந்து கொஞ்சம் கூட வெளியில வந்துடல அப்படிங்கறதுதான்.
இறைவி படத்தில் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களை தவறாக சித்தரித்ததாக தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயற்குழுவில் காட்டமாக விவாதிக்கப்பட்டுள்ளது. அதில் பல தயாரிப்பாளர்கள் கார்த்திக் சுப்புராஜுக்கு தடை போட வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இவ்வாறு இயக்குநருக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் ரெட் தடை போட முடியுமா? விளக்குகிறார் இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் கேபிள் சங்கர் அவர்கள்.
அந்த படம் வந்து பட்ஜெட் தாண்டி போச்சு, அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு அந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசினதும், தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து இவருடைய முந்தைய படத்தை தயாரிப்பாளர் வந்து அடையாளமா வச்சு இந்த படத்துல ஒரு கேரக்டர் உருவாக்கி அவரை அவமானப்படுத்திருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் இப்படி அவமானத்தை தப்புன்னு சொல்லி புதிய தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதும் உண்மை. ஆனா இந்த ரெட் போடுறது, அவருக்கு தடை செய்ய போறதுன்றதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஊடகங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான வெளிப்படையான அறிவிப்பு எதுவுமே நடக்கல. பட் இந்த படம் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரபலமான வரக்கூடிய ஒரு இயக்குனர் அதன் அடுத்தடுத்த படங்கள்ல வேற வேற களங்களை தொடர்றதுன்றது ஒரு முக்கியமான நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த படங்கள் ஒரு ஓரளவுக்கு மக்களிடையே ஒரு பேசப்படுற விஷயம் படமா அமையறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை மறக்கணிக்கிற காலகட்டத்தில் அந்த படத்தை பற்றி யோசிச்சு கொஞ்சம் அவங்க எங்க பேசலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் நூறு பேருக்கு கொண்டாடியும் ஒரு 1000 பேர் வந்து சுமாராக இருக்குன்னு சொல்லியும் 1000 பேர் வந்து மொக்கையா இருக்குன்னு சொல்றதும் இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் ஏற்படுத்துறது ஒரு நல்ல சினிமாவுக்கான ஒரு அடிப்படை தகுதி தான். அந்த அடிப்படை தகுதியை வந்து கொண்டு வந்ததுக்கான கார்த்தி சுப்பராஜன் இந்த படத்துல
பாராட்டு.